நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில புதுக்கோட்டை கால்நடை உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி பிரபு அவர்கள் நாய்கள் வளர்ப்பு முறைகள் பற்றியும் அதன் பராமரிப்பு குறித்தும் பல தகவல்களை வழங்குகிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
நாம வீட்டில் வந்து குடும்ப உறுப்பினர்களோட சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும். அதை தாண்டி நாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள், அதாவது குட்டி நாய்கள், பூனைகள் அப்படிங்கிறது நம்ம குடும்ப உறுப்பினராகவே ஒருத்தரோட அங்கமாகவே நம்மளோட இருந்துருவாங்க. அவங்கள வந்து அன்பு செலுத்துறதோடு இல்லாமல் நமக்கு பல வகையான டென்ஷனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவங்களோட நம்ம விளையாடுறப்போ நம்மளோட எல்லாத்தையும் மறந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் இந்த செல்லப்பிராணிகளான நாய்களாக இருக்கட்டும் பூனைகளாக இருக்கட்டும் அதை வந்து பராமரிக்கிறது எப்படி, அதுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுறது எப்படி, சரியான வகையில் அதை நம்ம மெயின்டென்ஸ் பண்ணினால் நமக்கும் அதில் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற பல விஷயத்தையும் நம்மளுடைய வெட்டினரி மருத்துவர் வந்து விரிவாக சொல்ல இருக்காங்க. நம்ம கேட்கலாம் சார். வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே ஸ்கூபி பெட் கிளினிக் வைத்திருக்கும் வெட்டினரி மருத்துவர் டாக்டர் பிரபு பேசுகிறேன்.
சார், இப்போ நம்மளுடைய வீட்டுகளில் நம்ம குடும்ப உறுப்பினராகவும் நம்மளுடைய செல்ல பிரயாணிகள் இருக்கிறாங்க, அதை எந்த மாதிரி பிரயாணிகளை நம்ம வந்து வளர்க்கணும், அதே நேரத்தில் என்னென்ன மாதிரியான நாய்கள் பிரிவுகள் இருக்குது, அதை எப்படி வளர்க்கலாம், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக முதல்ல சொல்லுங்கள் சார்.
இப்போ நம்ம வீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாய் பூனையும் காமனாக பார்த்திங்கன்னா எல்லாருமே வளர்க்குறாங்க. ஒரு சில பேர் வந்து முயல் வளர்க்குறாங்க, கிளி வளர்க்குறாங்க, நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க. ஆனால் நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நாய் தான் காமனாக எல்லோரும் வளர்க்குறாங்க. ஒரு சில பேர் வந்து பூனை வைக்கிறாங்க, பட் நாய் தான் அதிகப்படியான வளர்க்குறாங்க எல்லாருமே. நாய்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் நாய்ஸ் இருக்குது, ஆக்சுவலாக நிறையா இருக்குது. நம்ம குழந்தைங்க இருக்குது வீட்டில் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல நாய்ங்க வாங்கணும். இப்போ நம்ம ஃபார்முக்கு வைக்கிறோம், பண்ணைக்கு வைக்க போகிறோம், வீட்டில் பெரிய காம்பவுண்ட் இருக்குது, அந்த மாதிரினா அதுக்கு தகுந்தாப்புல நாய்கள்லாம் வைக்கலாம். நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லி டாக்னு சொல்லுவாங்க. இப்போ லேபர்டார்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லி டாக், இப்போ குழந்தைங்கலாம் வீட்டில் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பக்கு அந்த மாதிரி பிரீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நல்லா ஃப்ரெண்ட்லி டாக்னால அந்த மாதிரி வளர்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி தோட்டத்துக்கு வைக்கிறாங்க அப்படின்னம்னா பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஜெர்மன் ஷெப்பர்டு, டாபர்மேனு, ராஜபாளையம், கன்னி டாகு, இதெல்லாம் நம்ம நேட்டிவ் பிரீட்ஸ் ஆக்சுவலாக இதெல்லாம் வளர்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹண்டிங் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து தோட்டத்துக்குள்ளே யாராச்சும் நம்ம பாதுகாப்புக்காண்டி வைக்கிற நாய்ங்க. ஆக்சுவலாக இப்போ வீட்டில் வளர்க்குற நாய்க்கு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த லேபர்டாரு, அப்புறம் பக்கு, இந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வளர்ப்பாங்க. அதனால் குழந்தைங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கடிக்காது சீக்கிரமாக, அவ்வளோ சீக்கிரம் கடிக்காது. இப்போ அதே டாபர்மேனு, ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் பார்த்திங்கன்னா கடிக்கிற ஹேபிட் அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபெரோசிஸ் டாகு. இது இந்த ஃப்ரெண்ட்லி டாகு இந்த மாதிரி வீட்டில் வளர்க்குறதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி டாக் வளர்க்குறது நல்லதுங்க. ஆக்சுவலாக பூனைகளில் பார்த்தீங்கன்னா பெர்ஷைன் கேட்டை அதிகமாக காமனாக இன்றைக்கி எல்லாருமே வளர்க்குறாங்க. நாட்டு பூனைகள் வந்து நிறைய வளர்க்குறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி பூனைகள் வந்து இப்போ காமனாக வந்து நிறைய வீட்டில் பூனைகள் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நாய் குட்டி எப்போ வாங்கலான்னு கேட்டிங்க பார்த்தீங்களா, அதாவது நாய் குட்டி வந்து போட்ட உடனே ஒரு 60 நாளாச்சும் வந்து தாய்ப்பால் கொடுத்தா தான் அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வளரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஒரு 40-60 நாளுக்கு மேலே இருக்கிற குட்டியாக பார்த்து வாங்கணும். இப்போ எப்படி நம்ம குழந்தைங்கள்லாம் பிறந்தவொடனே பார்த்திங்கன்னா ஒரு வயசு மினிமம் 1 வயசுக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க, அதுக்கு மேலேயும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். அதே மாதிரி தான் நாய் பொறுத்த வரைக்கும் நாய்க்குட்டியும் 40 நாளைக்கு மேலே ஒரு 50-60 நாளைக்கு மேலே எடுத்திங்கன்னா அந்த குட்டி வந்து அதுக்கு பின்னாடி ரொம்ப ஆரோக்கியமாக வளர்க்கலாம், எந்த பிரச்சனையும் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அது முக்கியம்.
இப்போ இந்த வீட்டில் வந்து குட்டி செல்லங்களை வந்து வளர்க்குறோம், அதுக்கு வந்து இப்போ நமக்கெல்லாம் தடுப்பூசியெல்லாம் போட்டுக்கிறோம் பாதுகாப்புக்காக இருக்கிறதுக்கான வகையில், அதே போல் நாய்களுக்கும் தடுப்பூசிகள் எதுவும் இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
கண்டிப்பாக தடுப்பூசி போடணுங்க. நாய்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது நாய்க்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய பாதுகாப்பும் அங்கே முக்கியம். அதனால் அந்தந்த காலகட்டத்தில் மருத்துவரின் ஆலோசனைப்படி நாய்களுக்கு தடுப்பூசி போடுவது மிகவும் அவசியம்.
பருவ காலத்தில் ஒவ்வொரு தடுப்பூசி ஒரு காலகட்டத்தில் போடணும்னு சொன்னீங்க, அது எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான தடுப்பூசிகள் போடணும், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
இப்போ பார்த்தீங்கன்னா 40 நாளில் இப்போ நீங்கள் குட்டி பிரிக்கிறீங்க அப்படின்னோன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கம்பைன்டு வேக்சின்னு சொல்லிட்டு இருக்குது, பார்வோ, டிஸ்டம்பர், அப்புறம் வந்து பேரா இன்ஃப்ளூயன்சா வைரஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெப்டோ, இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு வேக்சின் 7-in-1 சொல்லுவாங்க, 9-in-1 சொல்லுவாங்க, நிறைய பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு வேக்சின் இருக்குது. இது 40 நாள் குட்டியில் கண்டிப்பாக போடணும். இந்த பார்வோன்ற வர வைரஸை பார்த்திங்கன்னா வந்து அந்த நாய் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த நாய் இறந்து போயிடும், வாமிட் எடுக்கும், லூஸ் மோஷன் போகும், ரத்தமாக லூஸ் மோஷன் போகும், சாப்பிடாமல் இருக்கும், உடனே இறந்து போயிடும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதனால் 40 நாளுக்கு மேலே நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே இந்த தடுப்பூசி பார்வோன்ற ஒரு தடுப்பூசியை போட்டு வளர்க்குறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குடைய பூஸ்ட் ஒன்று போடணும். மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெறிநாய் தடுப்பூசி கண்டிப்பாக அவசியம் போடணும். மூணு மாதத்துக்கு வளர்க்குற நாய்களுக்கு அனைத்துக்கும் தடுப்பூசி, வெறிநாய் தடுப்பூசி அனைத்துக்கும் போட்டாகணும். தடுப்பூசி மட்டும் இல்லாமல் முக்கியமாக குடற்புழு நீக்கம் செய்யணும் நாய்களுக்கு, அது ரொம்ப அவசியம். இப்போ குட்டி பிரிக்கிறீங்க, 40 நாளில் பிரிக்கிறீங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா குடற்புழு நீக்கம் கண்டிப்பாக 1 கிலோவுக்கு 1 ml சொல்லி அல்பண்டசோல் மருந்தோ ஃபென்பண்டசோல் மருந்தோ அப்புறம் வந்து பைரண்டல் பாமேட் அப்படின்னு சொல்லி மருந்து இருக்குது, இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா குடற்புழு நீக்கத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். குடற்புழு நீக்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நாய் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ 15 நாளைக்கு ஒரு வாட்டி, இப்போ 3 மாதம் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி நான் குடற்புழு நீக்கம் செய்யணும். இப்போ 3 மாதத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம். 6 மாதத்துக்கு மேலே போச்சுன்னா 45 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணலாம். 1 வருஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த குடற்புழு நீக்கம் அவசியம் பண்ணணும். நார்மலாகவே பார்த்திங்கன்னா நம்ம நாயுடைய வயிற்றில் பார்த்திங்கன்னா அந்த குடற்புழுகள் வந்து காமனாகவே இருக்கும். அது முட்டை வந்து நார்மலாகவே குடலில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டு கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து இறந்து போயிடும். இல்லை நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு டல்லாக இருக்குது, சாப்பிட முடியல, அந்த சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா அந்த குடற்புழுகள் வந்து புழுக்கள் அதிகமாகி அந்த புழுக்கள் தான் அந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டு அந்த நாயுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துடும். அப்போ என்ன பண்ணணும், ரெகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் குடற்புழு நீக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு ட்ராவலில் கரெக்டான டைமில் எடுத்து குடற்புழுக்கு நீக்கம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நாயும் ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம், அதுக்கு எந்த நோயும் வராது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாய் வந்து சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்லை திங்கிடும், வித்தியாசமாக கல்லை போய் திங்கும், பின்னாடி கடிச்சிக்கும், அதாவது வெள்ளை கலரில் வாந்தி எடுக்கும், புல்லை போய் திங்கும், இதெல்லாம் ரொம்ப அது காமனான சிம்டம். நாய்க்கு வந்து பேச முடியாது, ஆனால் இதெல்லாம் அறிவு அந்த அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது இந்த டைமில் நாய்க்கு வந்து குடற்புழு நீக்கம் செய்யணும், இதெல்லாம் வந்து அதுவே இண்டிகேட்டர் பண்ணும். நம்ம அதை கரெக்டாக பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குடற்புழு மாத்திரை வந்து வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும். சாப்பிடல டல்லாக இருக்குதுனாலே நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு திங்க் பண்ண வேண்டிய என்னென்னா அதனால் குடற்புழு நீக்கம் செஞ்சுக்கணுன்றது தெரிவித்துக்கொள்கிறேன்.
சார், ஒரு குட்டி நாயை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற விவரத்தை சொன்னீங்க, அதுக்கான தடுப்பூசிகள் முறைகள் என்ன, அப்புறம் இந்த குடற்புழு நீக்கம் அப்படிங்கிறதுக்கான என்ன மாதிரியெல்லாம் செய்துக்கிட்டால் நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இதோட பராமரிப்பு முறைகள் எப்படி செய்வது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
பராமரிப்பு முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கிறோமோ, எப்படி குளிப்பாட்டுறோம், அவங்களுக்கு கரெக்டாக சாப்பாடு கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவைகளும் செஞ்சு கொடுக்குறோமோ, அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணிகளுக்கும் கரெக்டான பராமரிப்பு முறையை நம்ம பின்பற்றணும். உதாரணமாக இப்போ வந்து குளிப்பாட்டுறது, இப்போ 40 நாளில் நீங்கள் வந்து ஒரு குட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா 40 நாளில் அந்த குட்டியை வந்து குளிப்பாட்டிடக்கூடாது. அப்போ அதுக்கு வந்து டவல் பாத்து மாதிரி கொடுக்கலாம், ஒரு சுடுதண்ணி காய வச்சு ஒரு துண்டில் வச்சு டவல் பாத்து மாதிரி கொடுக்கலாம். அந்த டைமில் நிறையா சாப்பாடு அதுக்கு பசிக்கும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 டைம் 6 டைம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 டைம் 6 டைம் வந்து பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். நிறையா பால் ஐட்டத்தை நிறையா கொடுக்கக்கூடாது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சிரிக்காது, லூஸ் மோஷன் போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா டாக்டர்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு எந்த மாதிரி சாப்பாடை கொடுக்கலாம், எந்த மாதிரி வந்து அதுக்கு வந்து லூஸ் மோஷன் போனால் என்ன மாதிரி பண்ணணும், சாப்பாடு வந்து தண்ணி எப்போ கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கேட்டுட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து பராமரிப்பை வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த நாய் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். இப்போ குளிப்பாட்டுறது பார்த்திங்கன்னா இப்போ 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே இருக்கிற நாய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா குளிப்பாட்டுறது வந்து பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு 1 வாட்டி குளிப்பாட்டினா போதும். அடிக்கடி குளிப்பாட்டணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. இப்போ டஸ்ட் இருக்கு மேலே வந்து சேத்துல போயிருப்பீங்க, வாக்கிங் கூட்டி போனீங்க, வெளியில் வந்து போனீங்க அப்படின்னா வந்த உடனே நல்லா கழுவி வச்சுறது நல்லது. அதாவது காலை கழுவிடுங்க, உடம்ப கொஞ்சம் டவல் பாத்து மாதிரி கொடுங்க. டெய்லியும் குளிப்பாட்டணும்னா அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து அதுக்கு மேலே அழுக்காக இருக்குது, ரொம்ப டர்ட்டாக இருக்குது, ஸ்மெல் வருது அப்படின்னா இமீடியட்டாக கண்டிப்பாக குளிப்பாடுறது ரொம்ப அவசியம். வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக காலில் வந்து கழுவி வச்சுருங்க. வாக்கிங் கூட்டி போகிறது ரொம்ப மஸ்ட்டு. அதே மாதிரி வந்தோடனே கழுவி வச்சுருங்க. இப்போ உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்திங்க அப்படின்னா வயசாக வயசாக நீங்கள் வந்து அந்த உணவு பழக்க வழக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா 5 டைம் கொடுக்கணும் அப்படின்றத, அது 3 மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா 3 டைம், 6 மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா 2 டைம், 1 இயருக்கு மேலே பார்த்திங்கன்னா 1 டைம் நல்ல ஆரோக்கியமான உணவை 1 டைம் 1 வயசுக்கு மேலே உள்ள நாய்க்கு 1 டைம் கொடுத்தாலே போதுமானது. நீங்கள் நம்ம சாப்பிட்ற மாதிரி காலையில் மதியானம் நைட்டு 3 நேரம்லாம் சாப்பாடு கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அதுக்குண்டான கெப்பாசிட்டி 1 டைம் கொடுத்தாலே போதும். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கொடுக்குற உணவு பழக்க வழக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஃபுல்லாகவே சாப்பிட கொடுக்கலாமா அப்படின்னா கிடையாது. அதுக்கும் சில விதமான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது வந்து கமர்ஷியல் ஃபுட் ஏதாச்சும் கொடுங்க, அது காய்கறிகள் வெஜிடபிள்ஸ்லாம் கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். அது மருத்துவரின் ஆலோசனைப்படி என்ன மாதிரி நாய் உங்கள் நாய் நீங்கள் வச்சிருக்கிற நாயை பொறுத்து அதுக்கு உணவு பழக்க வழக்க முறைகள்லாம் இருக்குது. அதை வந்து தெரிஞ்சுக்குங்க, அது தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் கொடுங்க. நம்ம எப்படி குழந்தைங்களை வந்து காலைல எழுந்திரிச்சோடனே பல்லு வளர்க்குறோம், குளிப்பாட்டுறோம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பல்லில் வந்து ஸ்மெல் அடிக்கும். அதை வந்து நீங்கள் பராமரிக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன எலும்பு பீஸு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கு போட்டிங்கன்னா அதை வந்து சூ பண்ணும்போது அந்த பல் வந்து க்ளீன் ஆகிரும். அதனால் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் இந்த பழக்க வழக்கங்களெல்லாம் வந்து பழகுங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு குழந்தை மாதிரியே அந்த நாயையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும், நமக்கு வந்து நல்ல ஒரு நண்பனாகவும் இருக்கும், நம்மளுடைய நல்ல குழந்தையாகவும் இருக்கும். நிறையா வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் போய் ஒரு நாய் இருக்கும்போது அந்த ஓனரை நீ யார் அடிக்க வராங்களோ அவங்கள கடிச்சு வச்சிடும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அது வந்து நம்ம வீட்டில் ஒரு குழந்த மாதிரி நம்ம பராமரிக்கிறது ரொம்ப அவசியம். குளிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் வச்சு அடித்து குளிப்பாட்டுறது வந்து குளிப்பாட்டாதீங்க. அந்த மாதிரி குளிப்பாட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா காதில் தண்ணி போயிடும், நமக்கு தெரியாது. நமக்குலேயே ஒரு சொட்டு காதில் தண்ணி போச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே இரிட்டேஷனாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் அதுக்கும் காதில் தண்ணி போச்சுன்னா அதுக்கு வந்து இரிட்டேஷனாக இருக்கும், காதை போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதுப்போ வந்து என்ன பண்ணால் காதில் தண்ணி போகாத அளவுக்கு முண்டு ஊற்றி குளிப்பாட்டுங்க. தண்ணி ஸ்விம்மிங் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலும் இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா காதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுங்க. ஏதாச்சும் ஒரு பட்ஸ் வச்சோ இல்லை காட்டன் வச்சோ க்ளீன் பண்ணிடுங்க. டாகை பொறுத்த வரைக்கும் குளிப்பாட்டுறது எப்போ பண்ணால் ஒரு 11 o'clock நல்ல ஒரு சம்மர் டைம் மேலே வந்து ஒரு நல்ல வெயில் நேரத்தில் குளிப்பாட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக காஞ்சிரும். ஈரப்பதத்தோடு இருக்கும்போது என்னாகன்னா ஃபங்கஸ் அட்டாக் ஆயிரும். அப்போ வந்து ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். தோல் வியாதிகள் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தோல் வியாதிகளோட நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் இருக்கிற நாய்கள்லாம் திரியும் பாருங்கள். அதன் மூலிமா இன்ஃபெக்ஷன் உங்கள் நாய்க்கு வந்துச்சு அப்படின்னா உடனே ஸ்ப்ரெட் ஆகிரும், தோல் வியாதி அதிகமாக வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த குளிப்பாட்டுறதுக்கு உண்டான அதுக்கு உண்டான மெடிக்கேட்டட் ஷாம்பு இருக்குது, அதுக்கு உண்டான ஷாம்புஸ்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் குளிப்பாட்டுங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்பெண்ணையை தடை விடலாம், சோத்துக்கத்தலையை தடை விடலாம், மேலே உடம்புல தடை விடலாம். நல்ல முடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும், இந்த நோய் தோல் வியாதிகள்லாம் வராமல் இருக்கும். இந்த உணவு பழக்கங்களத்தில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா தயிர் சாப்பாடு மட்டும் அதிகமாக கொடுக்காதீங்க. நம்ம நாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து காட்டில் வேட்டையாடி அதுலேருந்து வந்தது தான் நம்மளுடைய அந்த நாய் இனங்கள். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வேட்டையாடும் போது வந்துன்னா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும். அதாவது எப்படின்னா கறியை ஒரு மானையோ ஒரு முயலையோ வேட்டையாடி அது சாப்பிடக்கூடியது. ஆக்சுவலாக நிறையா வந்து அதுக்குண்டான உடல் அமைப்பே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கறியை சாப்பிட்டு உடம்பு வந்து தான் அது அதனுடைய நாயுடைய குணம். நம்ம என்ன பண்ணுறோம், தயிர் சாப்பாடு சாம்பார் சாதம் நமக்கு என்ன வீட்டில் சாம்பார் தான் மிச்சம் மீதி எதை இதெல்லாம் போட்டு நம்ம அந்த நாயை வளர்க்குறோம். அந்த மாதிரி வளர்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நிறையா நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். நாய்களுக்கும் சுகர் வரும், நாய்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும், நாய்களுக்கும் உடல் உபாதையான நோய்கள் வந்து வர ஆரம்பிக்கும். கண் பார்வை கோளாறு ஏற்படும், தோல் வியாதிகள் ஏற்படும், கிட்னி ப்ராப்ளம் வரும், இது எல்லாமே நாய்களுக்கும் வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாய் வந்து 10 to 15 years உயிர் வாழுது அப்படின்னோன்னா நீங்கள் இந்த மாதிரி உணவு பழக்கங்கள் கடைப்பிடிக்கும் போது ஒரு 6 to 7 years அந்த நாய்கள் வந்து இறந்து போயிடும். அப்போ நீங்கள் உணவு பழக்கங்களுக்கும் அதுக்கு தேவையான உணவு பழக்கங்கள் உடற்பயிற்சி அதுக்குண்டான இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நாயை வந்து ஒரு 15 years வரைக்கும் 10 தாண்டது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகப்படியான அந்த நம்ம கூட அந்த செல்லப்பிராணிகள் இருக்கணும் அப்படின்னீங்கன்னா உணவு பழக்கங்களை கடைபிடிங்க. அதே மாதிரி வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க, நல்ல குடற்புழு நீக்கம் கரெக்டாக கொடுத்துருங்க, இயர் க்ளீன் பண்ணுங்கள், வாரத்துக்கு ஒரு வாட்டி குளிப்பாட்டுங்க. அதிகமான தயிர் சாப்பாடு இந்த மாதிரி கொடுக்காமல் கொஞ்சம் அதுக்கு உண்டான அந்த விட்டமின்ஸ்லாம் மினரல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸு கமர்ஷியல் ஃபுட்டு இந்த மாதிரி நீங்களே பருப்பு சாப்பாடு அந்த மாதிரிலாம் செஞ்சு கூட கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் கொடுக்குறோம், அதுக்கு வந்து பிரத்யேகமாக நிறையா வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் நாய்களுக்கும் பார்த்திங்கன்னா சில பிரத்யேகமான பொருட்கள் வந்து நம்ம கொடுத்தாகணும். இப்போ உதாரணத்துக்கு குட்டி நாயாக இருக்கும்போது அதுக்கு வந்து கால்சியம் வந்து நிறையா தேவைப்படும், போன் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்றதுக்காண்டி. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஊட்டச்சத்துக்கள் டானிக்கல் கால்சியம் டானிக்கு விட்டமின் டானிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கமர்ஷியல் ஃபுட்டு நிறையா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நிறையா ஃபுட்டு இருக்குது, அதுக்குன்னு பிரத்யேகமாக தயார் பண்ணுறாங்க. என்னென்னா நம்ம அதுக்கு தேவையான அந்த விட்டமின்ஸு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடல் வந்து நல்லா பருமனாக வர்றதுக்கு ஊட்டச்சத்து முறையமாக இருக்கிறதுக்காண்டி நிறைய பிரத்யேகமாக நிறையா கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா மருந்துகள் தயார் பண்ணுறாங்க. அதே மாதிரி உணவுகள்லாம் தயார் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கொடுத்து நம்ம கொடுக்கும்போது அந்த நாய் வந்து ஆரோக்கியமாகவும் எந்த விதமான நோய் எதிர்ப்பு சக்தியோடவும் நல்லா வந்து நம்ம கூட ஒரு குழந்தை மாதிரி அதுவும் நம்ம கூட நல்லா ஆரோக்கியமாக வந்துகிட்டு இருக்கும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால நீங்கள் வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைந்த உணவு பொருட்களை கொடுங்க, அதே மாதிரி சத்து டானிக்கள் கொடுங்க, விட்டமின்ஸ் டானிக்ஸ் எல்லாம் கொடுங்க. கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆரோக்கியமாக இருக்கும், அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், நல்லா ஆரோக்கியமாக நம்ம கூட இருக்கும். இப்போ இந்த பிஸ்கெட் வகையில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா நிறையா இந்த என்னென்ன கமர்ஷியலில் கிடைக்குதோ அதை தான் வாங்கி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி கொடுக்காமல் அதுக்குன்னு பிரத்யேகமாக தயார் பண்ணுற அந்த நாய்களுக்குன்னு தயார் பண்ணுற பிஸ்கெட்டை கொடுத்தீங்கன்னா அதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு சர்க்கரைகள் அதனுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த நோய்க்கு நோய் வந்து எதுவுமே அதுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுத்தாத அளவு தோல் வியாதிகளோ மற்ற இப்போ டைஜஷன் ப்ராப்ளமோ வராமல் இருக்கிறதுக்காண்டி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வெளியில் விற்கிற பிஸ்கெட்ஸை கொடுக்காம நாய்க்குன்னு தயார் பண்ணுற பிரத்யேகமான பிஸ்கெட்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நாய் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்.
சார், ஆரோக்கியமாக இந்த நாய் குட்டிகள்லாம் வளர்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கணும், என்ன மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. எவ்வளவு தான் நம்ம பார்த்து பார்த்து வளர்த்தாலும், எவ்வளவு தான் நம்ம பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த நாய்க்கே உரிய குணம் சாதாரணமாக விளையாட்டுக்காக கூட நம்ம வந்து கடிச்சிடலாம், இல்லை ஏதோ ஒன்று கொஞ்சம் கோபத்தில் கூட கடிச்சிடலாம். அப்படி வந்து என்ன தான் இருந்தாலும் அந்த கடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம அதை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தடுப்பூசிக்கான வகையில், அதாவது வெறிநாய் தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அதையும் கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
கண்டிப்பாக, ரேபீஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நோய். அந்த நோய்க்கு வந்து இன்ன வரைக்கும் உலகத்திலே மருந்து கண்டுபிடிக்கலை. ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேபீஸ் டாக், அதாவது வெறி பிடிச்ச நாய் கடிச்சிச்சு அப்படின்னோம்னா அந்த நாய் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறி நோய் வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த வெறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கானே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நாய்க்கு வெறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரேபீஸ் ஆன்டி ரேபீஸ் வேக்சின் வந்து முக்கியமாக போட்டாகணும். 3 மாதத்துக்கு மேலே இருக்கிற எல்லா நாய்களுக்கும் கண்டிப்பாக வெறி நாய் தடுப்பூசி கண்டிப்பாக போட்டாகணும்.
அது எப்படி சார், ஒரு முறை போட்டால் போருமா இல்லை அதுக்கும் ஏதேனும் ஒரு காலகட்டங்கள் இருக்கா?
3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டோஸ், இனிஷியலாக ஒரு டோஸ் போட்டு 21 டேஸ் கழிச்சு ஒரு பூஸ்டர் போட்டுட்டிங்கன்னா அது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 இயர் வரைக்கும் நல்ல எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் அந்த பூஸ்டர் வந்து போட்டே ஆகணும். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 20,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேபீஸ்னால இறந்து போயிடுறாங்க ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் மட்டும் வெறிநாய் கடிச்சினால. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ 100 பேர் உலகத்தில் வெறிநாய் கடிச்சு இறந்து போகிறாங்க அப்படின்னா 36 பேர் இந்தியாவில் மட்டும் இறந்து போகிறாங்க. நம்ம இந்தியாவில் தான் ரொம்ப காமனாக இந்த ரேபீஸ்ன்ற அந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இருக்குது. அதுக்கு நம்ம அதை தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நாய்க்கு வந்து வெறிநோய் தடுப்பூசி கண்டிப்பாக ரேபீஸ் வந்து கண்டிப்பாக போட்டாகணும். அதை வந்து கரெக்டாக வருஷம் அதை வந்து போட்டு அதை புக்கை போட்டு பராமரிச்சுக்குங்க. இப்போ இன்கேஸ் உங்களை நாய் இப்போ நீங்கள் ஒரு ரேபீஸ் நாய் வந்து கடிக்குது உங்கள் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் தெரிவித்து அந்த நாயை வந்து இம்மீடியட்டாக கொன்றது நல்லது. என்னென்னா அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இறந்து போயிடும். இருந்தாலும் அந்த வெறிநாய் எப்படி கண்டுபிடிக்கிறது, உதாரணத்துக்கு எனக்கு தெரியல சார் எப்படி சார் வெறிநாய்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா நிற்காது, எங்கேயுமே நிற்காது, ஒரு இடத்துல நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். வாயில் வந்து பார்த்திங்கன்னா சலைவேஷன் அதிகமாகிட்டே இருக்கும், வாணி ஊற்றிக்கிட்டே இருக்கும், கண்ணெல்லாம் பயங்கர சிகப்பாக இருக்கும், எதை பார்த்தாலும் கடிச்சிக்கிட்டு இருக்கும், யாரை பார்த்தாலும் கடிக்கும். போகிற வழியில் என் மனுஷங்களாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், எல்லாரையுமே கடிச்சிக்கிட்டே போகும் அந்த நாய். அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கள் ஏரியாவில் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா இம்மீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் அவங்க நம்ம முனிசிபாலிட்டிலேயோ இல்லை அங்கே லோக்கலில் இருக்கிற பர்சன்ட்டை தெரிவித்து அதை வந்து பிடிச்சி ஏற்பாடு பண்ணி அதை வந்து இது பண்ணுறது நல்லது, அதை அப்ரூவ் படுத்துறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இருக்கிற நாயை வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்து நீங்கள் உங்களை கடிக்குது இப்போ அப்படின்னா அது வந்து நார்மலாக குழந்தைங்களை நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு வந்து பல் முளைக்கும் போது பல் நமனமன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாய்களுக்கும் பல் நமனமன் தான் இருக்கும். அதனால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு 4 மாதம் குட்டி வச்சுருக்கீங்க, அந்த நாய் வந்து உங்களை கடிக்குது, ஆனால் அதுக்கு தடுப்பூசி கரெக்டாக நான் போட்டு வச்சுருக்கேன் சார், என்னை நாய் கடிக்குது என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் நாய் கடித்தாலே இமீடியட்டாக என்ன பண்ணணும், நல்லா ஃபஸ்ட்டு சோப்பை போட்டு நல்லா கழுவிடணும். கையை வந்து எங்கே கடிக்குது அந்த இடத்துல கடிக்குது, காலில் கடித்தாலும் கையில் கடித்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கழுவிட்டு சோப் போட்டு நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு அடுத்து மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பண்ணி அதுக்கு டிடி போட்டுக்குங்க, அதுக்கு வந்து நான் ஆன்டிரேபிஸ் போட்டுக்கிறது நல்லது தான். இப்போது அவசியம் கண்டிப்பாக போட்டே ஆகணுமா அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக பராமரிச்சிங்க அப்படின்னா அவசியம் இல்லை. பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு நீங்கள் போடுறதுனால தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் வெறிநாய் தடுப்பூசி, என்னை நாய் கடிச்சிருச்சு நான் வெறிநாய் தடுப்பூசி போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க, ஒன்றும் அதனால் பயப்பட வேண்டாம். அதனால் நாய்க்கு வந்து சரியான காலகட்டத்தில் இந்த ரேபிஸ் தடுப்பூசி போட்டுட்டிங்க அப்படின்னா நாமளும் அச்சப்பட தேவையில்லை. அதனால் நம்ம வந்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது, நம்மளும் ஆரோக்கியமாக அந்த நாய் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகலாம், ரொம்ப ஆரோக்கியமாக அந்த நாயும் வளர்க்கலாம், நம்ம வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி அதையும் வச்சு பராமரிக்கலாம்.
செல்ல பிராணிகள் வளர்க்கக்கூடிய முறைகள், அதோட பாதுகாப்பு முறைகள், தடுப்பூசி போட்டுக்கொள்ளக்கூடிய விஷயத்தையும், புழு நீக்கம் செய்வதற்கான அதற்கான வழிமுறைகள், அதே போல் என்னதான் நாம் உணவுகள் கொடுத்தாலும் அதற்கான பிரத்யேகமான ஊட்டச்சத்து உணவுகள், டானிக்குகள், மேலும் பராமரிப்பு முறைகளையும் விரிவான வகையில் எடுத்து கூறினேன் சார். புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
செல்ல பிராணிகளில் ஒன்றான நாய்களின் பராமரிப்பு முறையும் வளர்ப்பு முறையும் பற்றி கேட்டறிந்தமைக்கு புதுகை பண்பலை நேயர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இதுவரை நாய்கள் வளர்ப்பு முறைகள் பற்றியும் அதன் பராமரிப்பு குறித்து பல தகவல்களை வழங்கிய டாக்டர் பி பிரபு அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077795. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது, 6380077795. என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.